அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பது குறித்து ஆளும் கூட்டணியில் உள்ள ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி இன்று நடத்திய கூட்டம் குறித்த செய்திகள்.
குறிப்பாக இன்றைய முஸ்லீம் சமூகத்தின் நிலை சம்பந்தமாக தங்களுடைய சில அதிருப்திகளை, அரசாங்கத்து மீது உள்ள அதிருப்திகளை தங்களுடைய பிரதிநிதிகளூடாக இன்றைய கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருந்தார்.
இந்த தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கு ஆதரவளிக்கப் போவதாக முன்பு அறிவித்திருந்த ஆளும் கூட்டணியில் இருக்கும் மலையக மக்கள் முன்னணி தமது முடிவை மறுபரிசீலனை செய்வதாக அறிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
நிகழ்காலத்திலே பல்விதமான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய அரசியல் காய் நகர்த்தல் காரணமாக எங்களுடைய ஆதரவை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை இன்று எங்களுக்கு வலியுறுத்தினார்கள்.
இலங்கையில் வடகடலில் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் 14 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஆப்கானிஸ்தானின் கிழக்கே வாலிபால் பந்தயம் ஒன்றில் நடந்திருக்கின்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 45 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அந்நாட்டின் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆட்டத்தை காண வந்த பார்வையாளர்கள் மத்தியில் குண்டுதாரி தன் மீது கட்டியிருந்த குண்டுகளை வெடிக்கச் செய்ததில் உயிரிழந்தவர்கள் அல்லாது வேறு 60 பேர் காயமடைந்திருப்பதாகவும், அவர்களில் சிலரது நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்றும் பக்திகா மாகாண ஆளுநர் கூறியிருக்கின்றார். மாவட்டங்கள் இடையிலான வாலிபால் பந்தயத்தின் இறுதி ஆட்டத்தில் நடந்திருக்கின்ற இந்த தாக்குதலில் இறந்தவர்கள் அனைவரும் சாதாரண பொதுமக்கள் என அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்றிருக்கவில்லை என்றாலும் சந்தேகங்கள் தாலிபான்கள் மீது எழவே வாய்ப்பு அதிகம்.
ஆப்கானிஸ்தானில் இந்த ஆண்டின் முடிவுக்கு பின்னரும் சர்வதேச படைகள் தொடர்ந்தும் தங்கியிருப்பதற்கு வழி செய்யும் சர்ச்சைக்குரிய 2 பாதுகாப்பு ஒப்பந்தங்களை அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் கீழவை அமோக ஆதரவுடன் அங்கீகரித்திருக்கிறது. அமெரிக்காவுடனும் தனியாக நேட்டோவுடனும் இருதரப்பு பாதுகாப்பு உடன்படிக்கைகள் கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் கைச்சாத்திடப்பட்டன. டிசம்பர் 31 தேதிக்கு பின்னர் வெளிநாட்டு தாக்குதல் படையணிகளின் நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வருகின்ற நிலையில் புதிய படையணியொன்றுக்கு இந்த ஒப்பந்தங்கள் சட்ட பாதுகாப்பை அளிக்கின்றன. இந்த ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வருவதற்கு நாடாளுமன்றத்தின் மேலவையும் இனி அங்கீகாரம் அளிக்க வேண்டியிருக்கிறது.
டுனீஷியாவில் 2011 ஆண்டின் அரபு வசந்தத்தின் அங்கமாக நடந்த புரட்சியின் பின்னர் முதல் தடவையாக நடக்கின்ற அதிபர் தேர்தலில் மக்கள் வாக்களித்து வருகின்றனர். புரட்சிக்கு முன்பாக அரசாங்கங்களில் முக்கிய பதவிகளை வகித்த மூத்த அரசியல்வாதியான பேஜி காயித் எஸ்எப்சி என்பவர் இந்த தேர்தலில் அதிக ஆதரவை பெற்றவராக பார்க்கப்படுகின்றார். நாட்டின் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் ஸ்திரத்தன்மையை மீண்டும் கொண்டு வருவதற்கான வாக்குறுதிகளை அவர் அளித்திருக்கின்றார். அவருடைய முக்கிய போட்டியாளராக பார்க்கப்படுபவர் தற்போதைய இடைக்கால அரசின் அதிபரான மோன்செப் மர்சூகி ஆவார். புரட்சி உணர்வின் பாதுகாவலர் என்றும் மனித உரிமை போராளி என்றும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருப்பவர் இவர்.
நைஜீரியாவில் இஸ்லாமிய ஆயுத குழுவான போக்கோஹராம் இன்னொரு பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது. இதன் மூலம் கடந்த சில நாட்களில் கிட்டத்தட்ட 100 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். போனோ மாநிலத்தில் லேக் சாட் ஏரிப்பகுதியில் இருக்கின்ற டொரோன் பாகா என்ற கிராமத்தில் ஆயுதாரிகள் கிட்டத்தட்ட 50 மீன் வியாபாரிகளை கொன்றிருப்பதாக உள்ளூர் தலைவர் ஒருவர் கூறினார். ஏரிக்கு செல்லும் வழியை மறைத்து போக்கோஹராம் ஆயுதாரிகள் மீன் வியாபாரிகளை பிடித்து கொண்டதாக அவர் கூறினார். கடந்த புதனன்று நடந்த தாக்குதலில் கேமரூன் எல்லைக்கு அருகே சந்தையொன்றில் நடத்திய தாக்குதலில் 50 பேர் வரை கொல்லப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன.
கேரளாவில் வாழ்ந்திருந்தவர்கள் இருவர் உட்பட மொத்தம் 6 பேரை கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப்பாண்டவர் பிரான்சிஸ் புனிதர்களாக பிரகடனம் செய்திருக்கின்றார். ரோம் நகரின் புனித பீட்டர் சதுக்கத்தில் நடந்த இந்த வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக 5000 அதிகமான கிறிஸ்தவர்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி கேரளாவிலும் நிறைய பிரார்த்தனைகளும் கொண்டாட்டங்களும் அரங்கேறியிருக்கின்றன. புனித பட்டம் பெற்றிருக்கின்ற அருத்தந்தை குரியாக்கோஸ் ஏலியா சாவாராவும் அருட்சகோதரி ஏவுப்ரேசியம்மாவும் மலபாரின் சிரியன் கத்தோலிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இன்று புனித பட்டம் பெற்ற ஏனைய நால்வரும் இத்தாலியை சேர்ந்தவர்கள் ஆவர்.
இந்தியாவில் அண்மையில் குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின்னர் உயிரிழந்த 15 பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளில் நச்சு ரசாயனம் கலந்திருந்ததாக சுகாதார அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளில் சிங் ஃபோஸ்பைட் என்ற நச்சு ரசாயனம் கலந்துள்ளமை பரிசோதனை மூலம் தெரிய வந்திருப்பதாக சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுகாதார அமைச்சர் அமர் அகர்வால் கூறியிருக்கிறார். இந்த ரசாயனம் எலி நெஞ்சிலும் பயன்படுத்தப்படும் நச்சு பொருளாகும். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் 2 சிகிச்சை முகாம்களில் அறுவை சிகிச்சைகளுக்கு உள்ளான 130 பெண்களில் 15 பேர் உயிரிழந்தனர். இந்த உயிரிழப்புகள் தொடர்பில் மருத்துவரும் மருந்து தொழிற்சாலைகளின் உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் ஆளும் அரசாங்க கூட்டணியில் உள்ள ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி இன்று கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் அவர்களிடம் கேட்டார். ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
எங்களுடைய மக்கள் பிரதிநிதி நாடுபூரா உள்ள குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் அதே நேரம் கிழக்குக்கு வெளியே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய அந்தந்த பிரதேசத்தின் கள நிலவரம் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தின் நிலைப்பாடு சம்பந்தமாக ஜதார்த்தமாக உணர்வு ரீதியாக கட்சி தலைமைக்கு தங்களுடைய நிலைப்பாட்டை ஒவ்வொருவராக திறந்த அடிப்படையில் வெளிப்படுத்துவதற்கான ஒரு கூட்டமாகவே இது இருந்தது.
இந்த கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்கள் எப்படி இருந்தன?
எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா அந்த கருத்துக்களை நாங்கள் தீர்மானம் எடுக்கும் வரை வெகுஜன ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவதில்லை என்ற ஒரு பிரமாணத்தை எடுத்திருக்கின்றோம். ஆனா இருந்தும் அதை கலந்துள்ள உறுப்பினர்கள் முஸ்லிம் மக்களின் உணர்வு ரீதியான உணர்வலைகளை அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருந்தார்கள்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசாங்கத்துடனேயே இருக்க வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்களா?
மக்கள் அந்த உணர்வில் இருக்கின்றார்களா? உங்களுக்கு தெரியும், அந்த மக்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக, அதாவது உணர்வு என்கின்ற பொழுது மக்கள் அந்தந்த பகுதியில் குறிப்பாக இன்றைய முஸ்லிம் சமூகத்தின் நிலை சம்பந்தமாக தங்களுடைய சில அதிருப்திகளை, அரசாங்கத்து மீது உள்ள அதிருப்திகளை தங்களுடைய பிரதிநிதிகளூடாக இன்றைய கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருந்தார்.
இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முடிவை எடுப்பதில் என்ன பிரச்சனைகள் தடையாக இருக்கின்றன?
தடையே ஒன்றுமில்லை. தீர்மானம் எடுப்பதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைமத்துவம் மிக தைரியமான ஒரு தலைமத்துவம், எப்பொழுதும் மன உறுதியாக எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாது மிக தைரியமாக மக்களுடைய உணர்வுகளோடு நிச்சயமாக தீர்மானம் எடுக்கும் என்ற நம்பிக்கை இன்று கலந்து கொண்ட உறுப்பினர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கு.
உங்களுடைய கட்சியின் உயர் பீடத்திற்குள்ளே இந்த விடயம் தொடர்பில் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கிறதா? யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில்
உச்சபடம் கூடுகின்ற பொழுது குறிப்பாக கட்சியின் தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு ஒருமித்த நிலைப்பாட்டுடன் உச்சகூட உறுப்பினர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தலைமையின் முடிவை உச்சகூடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் மற்றும் முக்கியமான பிரதிநிதிகள் அதில் உங்களுடைய பெயரும் கூட இடம்பெற்றிருந்தது. மைத்ரிபால சிறிசேன எதிரணி வேட்பாளராக களமிறங்கிய சந்தர்ப்பத்தில் அவரோடு சேர்ந்து போகக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நீங்களும் இருப்பதாக ஒரு பத்திரிகை செய்தியில் கசிந்திருந்தது. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது?
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் எந்த அணியோடு சேர வேண்டும் என்கின்ற தனிப்பட்டு முடிவெடுக்கின்ற ஆணையை மக்கள் எனக்கு வழங்கவில்லை, கட்சிக்கு தான் வழங்கியிருக்கிறார்கள். எனவே கட்சி தலைமை முடிவெடுக்கின்ற பொழுது அந்த முடிவுடன் ஒத்துப்போகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் அறிவிப்பேன்.
இப்போதைக்கு நீங்கள் செல்வது தொடர்பான வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பில் உங்களுடைய கருத்து, அந்த செய்திகள் உண்மையா பொய்யா?
அந்த செய்தி சம்பந்தமாக நான் இப்பொழுது கருத்து கூற முடியாது.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ். இதனிடையே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கு இம்முறை தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த ஆளும் கூட்டணியில் உள்ள மலையக மக்கள் முன்னணி அந்த முடிவு பற்றி மீள் பரிசீலனை செய்ய இருப்பதாக இன்றைய கூட்டத்தில் தீர்மானித்திருக்கிறது. அந்த கட்சியின் அரசியல் துறை தலைவரும் துணை அமைச்சருமான வி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் இது பற்றி கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய கட்சி முழு ஆதரவு தெரிவிப்பதாக நாங்கள் தெரிவித்திருந்தோம். இன்றைய கால சூழ்நிலையில் எங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் எதையுமே அவர்கள் எங்களுக்கு இதை சேர்த்துக் கொள்வதா அல்லது நிராகரிப்பதா என்பது எதுவும் சொல்லவில்லை என்ற காரணத்தினாலும், நிகழ்காலத்திலே பல்விதமான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எங்களுடைய அரசியல் காய் நகர்த்தல் காரணமாக எங்களுடைய ஆதரவை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை இன்று எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய சாதாரண மட்டத்திலே இருக்கின்றவர்கள் இந்த ஏன் நீங்கள் அவசரமான தீர்மானம் எடுத்தீர்கள், இதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் எங்களுக்கு சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற 28ஆம் தேதி மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டி மீள் பரிசீலனை செய்து அதாவது மீண்டும் கலந்துரையாடி அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதா இந்த கூட்டத்திலே நடத்தப்பட்ட முக்கிய தீர்மானங்களாகும்.
உங்களுடைய கோரிக்கைகள் பற்றி சொன்னீர்கள், என்ன கோரிக்கைகள் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள், என்ன கோரிக்கைகளை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அல்லது இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை?
மலையக மக்களுக்கு 7 பச்சு காணியுடன் தனி வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அது கௌரவ சந்திரசேகரன் இருந்த காலத்திலிருந்து எங்களுடைய மலையக மக்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகின்றது. இரண்டாவது கோரிக்கை மலையகத்திலே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும். மூன்றாவதாக மலையகத்திலே சுகாதார முறை நல்ல முறையிலே பேணப்பட வேண்டும். அடுத்ததாக உள்ளூராட்சி சபைகள் இன்று தோட்டங்களுக்கு வேலை செய்ய முடியாது என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. ஆகவே அந்த சட்டத்தை மாற்றி உள்ளூராட்சி சபையின் மூலமாக தெரிவு செய்கின்ற பிரதிநிதிகள் தோட்டத்திற்கும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களுடைய இன்னொரு கோரிக்கை.
இப்படியான கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் எப்போது முன்வைத்தீர்கள், அவர்கள் எப்போது எவ்வளவு காலம் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் பதிலளிப்பதற்கு?
காலம் நாங்கள் கொடுக்கவில்லை. எங்களுடைய அண்மையிலேயே நாங்கள் சந்தித்த பொழுது இவற்றை நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு 9 கோரிக்கைகள் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே அவர் ஜனாதிபதி அவர்கள் என்று சொன்னார்கள், சிலவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், சிலவற்றை நாங்கள் எங்களுடைய காலக்கிரமத்திலே உங்களுக்கு செய்து தருவதாகவும் சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு எந்த விதமான அறிக்கையும் பதிலோ எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை.
நீங்கள் புதிய அமைச்சராக துணை அமைச்சராக பதவியேற்று சரியாக 1 மாதம் என்று கடக்கின்றது. இந்த 1 மாத காலப்பகுதியில் ஒரு பெரிய அரசியல் முடிவை மாற்றத்தை நீங்கள் எடுப்பதற்கு இப்போதைய அரசியல் சூழ்நிலை உங்களை அந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிறதா?
மலையக மக்களுக்கு என்ன மாதிரியான அரசியல் சூழ்நிலையை நாங்கள் அந்த அவர்களுக்கு எடுத்து செல்ல முடியும் என்பதுதான் முக்கியமான காரியம். ஆகவே அமைச்சர் எடுத்துக்கொண்டதனால் அவர்களுக்கு சொல்லுவதற்கெல்லாம் நாங்கள் ஆமாம் போடுகின்ற ஒரு ஆமாம் சாமியாக இருக்க முடியாது. எங்களுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் மலையக மக்கள் முன்னணியுடைய என்னுடைய கொள்கையாகும்.
எதிரணிகளின் பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன களமிறங்க இருக்கிறார், அவர் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன?
அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதை எனக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் எதிர்காலத்திலே ஜனாதிபதியாக வந்து என்ன செய்ய போகின்றார் என்பது நாங்கள் அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.
அவருக்கு ஆதரவளிப்பது தொடர்பிலும் நீங்கள் பரிசீலித்து வருகிறீர்களா?
அவருக்கு ஆதரவளிப்பது என்பது அல்ல, மலையக மக்களுக்கு யார் முன்வந்து இந்த காணியையும் வீடையும் கொடுப்பதற்கு முன் வருகின்றார்கள் அவர்களை நாங்கள் எங்களுடைய நம்பர் 1 கேண்டிடேட்டாக எடுத்துக்கொள்வதில் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும்.
மலையக மக்கள் முன்னணியின் அரசியல் துறை தலைவரும் துணை அமைச்சருமான வி ராதாகிருஷ்ணன். இந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன இன்று கோட்டநாக விகாரையில் இருக்கும் மாதுலவாவே சோபித தேரரை சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான செய்திகளை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
இன்று கோட்டே நாக விகாரையில் மாதுலவாவே சோபித தேரரை சந்தித்த பின்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
பொது
வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவதற்கு மாதுலவாவே சோபித்த தேரர் பாடுபட்டு வந்ததாக கூறிய மைத்ரிபால சிறிசேன அவருக்கு நன்றி கூறுவதற்காகவே தான் இங்கு வந்ததாகவும் தெரிவித்தார். தான் அரசாங்கத்தை விட்டு வெளியேறிய கடந்த 48 மணித்தியாலத்துக்குள் அரசாங்கம் பெரும் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், பொது வேட்பாளராக தனது அரசியல் நடவடிக்கைகளுக்கு மக்களின் பலத்த ஆதரவு கிடைத்து வருவதாகவும் தெரிவித்தார். எனவே பழிவாங்கும் எண்ணங்களை கைவிட்டு சுமூகமான முறையில் செயற்படுமாறும் அவர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இன்று அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ. அரசாங்கத்தை விட்டு வெளியேறவோ இல்லாவிட்டால் இணையவோ எந்த ஒரு நபருக்கும் சுதந்திரம் இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி ராஜபக்ஷ தான் அதனை தடுக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வரலாற்றில் பல தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி ராஜபக்ஷ அதன் மூலம் கட்சிக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். ஆயினும் அரசாங்கத்தை விட்டு வெளியேறிய நபர்களின் நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் தன்வசம் இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி ராஜபக்ஷ அதனை பயன்படுத்தி பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தான் தயாரில்லை என்றும் அறிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில்
விக்ரமசிங்கே.
ஜாதிக ஹெலோருமே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான சட்டமூலத்தை நிறைவேற்றுவதன் மூலம் தற்போது தள்ளப்பட்டுள்ள இக்கட்டான நிலையிலிருந்து அரசாங்கத்துக்கு மீற முடியும் என்று தெரிவித்தார். ஜாத்திக ஹெல உரிமையை முன்வைத்துள்ள சட்டமூலத்தை நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்து அதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு அதனை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருமாறு வேண்டுகோள் விடுத்த ரணில் விக்ரமசிங்கே அந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கான ஆதரவை எதிர்கட்சிகள் வழங்க தயார் என்றும் அறிவித்தார். உடனடியாக இதனை மேற்கொள்வதன் மூலம் அரசாங்கம் தான் முகம் கொடுத்துள்ள இக்கட்டான நிலையிலிருந்து தப்பிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே. இதேவேளை ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துள்ள விளையாட்டு அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே, முன்னாள் அமைச்சர் மைத்திரிபால சிறிசேனவின் வெளியேற்றம் காரணமாக அரசாங்கத்துக்கோ கட்சிக்கோ எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாது என்று தெரிவித்தார்.
மே விசிரம வெறுப்பாரக் பரதிச்சபரி ரணில் விக்ரமசிங்கே மஹத்யா மே பட்டகிர பலவேக டாலர் கோடி கணம் கெனல்ல சல்லிவேதல பார்லிமென்ட்.
இது மேற்குலக நாடுகளினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி என்று தெரிவித்த அமைச்சர் அலுத்கமகே, 29 முறை தோல்வியை சந்தித்துள்ள ரணில் விக்ரமசிங்கே மேற்குலக நாடுகள் வழங்கிய கோடிக்கணக்கான டாலர்களை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் இருக்கும் ஆளும் கட்சியின் பலத்தை சீர்குலைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேற்குலக நாடுகள் சந்திரிகா ரணில் ஆகியோர் தீட்டிய சர்வதேச சதியில் தற்போது மைத்திரிபால சிறிசேன சிக்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு குழுக்களை அழைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பெஃபரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கான அனுமதியை தேர்தல்கள் ஆணையாளர் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாரச்சி.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கையின் வடகடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் 14 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடகடலில் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் 14 இந்திய மீனவர்கள் 3 படகுகளுடன் இன்று காலை கைது செய்யப்பட்டிருப்பதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரி அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்ட இந்த மீனவர்களை ஊர்காவல்துறை பதில் நேதவான் வரும் டிசம்பர் மாதம் 5 வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். சுமார் 2 மாதங்களின் பின்னர் முதற் தடவையாக புதுக்கோட்டை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் புகுந்து மீன்பிடித்த போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதுகுறித்து யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
புதுக்கோட்டை ராமேஸ்வரம் மாவட்டங்கள் 14 மீனவர்களையும் இந்த மாலை நாங்கள் சுற்றுலாத்துறை பதினேழு ஆயுதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களை எதிர்வரும் 5 வைக்குமாறு 30/9/2014 அன்று 4 படகுகளும் 14 மீனவர்களும் கடைசியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 24 மீனவர்கள் தற்போது செயல்பட்டிருக்கிறார்கள். அதிலே 16 பேர் கடத்தல் சம்பந்தமான கேள்விப்பட்டவர்களும் ஏனைய 8 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர்கள். மொத்தமாக 24 பேர் சென்ற மாதம் கைது செய்யப்பட்டவர்கள் மொத்தம் 24 பேர் தடை செய்யப்பட்டுள்ளார்கள். இன்று கைது செய்யப்பட்ட 14 மொத்தமாக 38 மீனவர்கள் தடை செய்யப்பட்டுள்ளார்கள். இன்று கைது செய்யப்பட்ட 4 படகுகளுக்கு புறம்பாக 38 படகுகள் தற்போது யாழ்ப்பாணத்திலே தடை செய்யப்பட்டுள்ளது. இன்றையோடு சேர்த்து 42 படகுகள் மொத்தமாக கைது செய்யப்பட்ட படகுகள் யாழ்ப்பாணத்திலே தடை செய்யப்பட்டுள்ளது
என்றார் யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டக தொடரின் 3 பகுதி தயாரித்து வழங்குகிறார் LR ஜெகதீசன்.
உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
மதுரையில் இருக்கும் இலவச முதியோர் இல்லத்தில் பிரார்த்தனை நேரம், இந்த இல்லத்தில்தான் அந்த மூதாட்டியும் சுமார் 1.5 ஆண்டுகள் வசித்தார். அந்த மூதாட்டி இங்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட பின்னணியை விளக்குகிறார் அந்த முதியோர் இல்லத்தின் நிர்வாகி.
ஒரு பாட்டி இங்க இருந்தாங்க, அவங்களுக்கு 2 பசங்க. மூத்த பசங்க வந்து தெரியாது, வந்து விட்டுட்டு தெரியாது, அவங்களுக்குள்ள பிரச்சனைனால அவங்களுக்கு தெரியாது. சின்ன பையன் வந்து மகன் வந்து விட்டுட்டு போயிருக்காரு. 1.5 வருஷம் கழிச்சு பெரிய மகன் திடீர்னு வந்தாரு. எங்க அம்மா இங்க இருக்காங்க அப்படின்னு. யாருன்னா எங்க அம்மா பேரை சொன்னாங்க. அம்மா அவங்க இருக்காங்க. யாரு கொண்டாந்து விட்டாங்க அப்படின்னா, உங்க மகன் தான் கொண்டாந்து விட்டாங்க. நீங்க யார்? நான் மூத்த மகன் அப்படின்னாரு. நான் வந்து எங்க அம்மா இங்க இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் வந்து நல்ல ஜாப்ல இருக்கேன், எங்க அம்மா எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சா 4 பேர் என்ன என்ன கேட்பாங்க என்ன பேசுவாங்கன்னு ஒரு இதுல தான் வந்து கூட்டிட்டு போனாங்களே தவிர, நம்ம அம்மா இப்படி இருக்காங்களே அப்படின்னு மனசுல வச்சிருந்தா அவங்க தனியா எப்பயுமே விட்டுருக்க மாட்டாங்க.
அந்த மூதாட்டியின் மூத்த மகன் திடீர் என்று தன் தாயை தேடி வந்து தன் வீட்டுக்கு அழைத்து போன காரணம் என்ன?
அது வந்து வெளி உலகத்துல வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்க வந்து இப்ப நல்ல ஜாப்ல இருக்காங்க, அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி யாரும் பேக்ரவுண்ட் கேட்கும் போது எங்க அம்மா இறந்துட்டான்னு சொல்ல முடியுமா, உயிரோட இருக்கவங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லி எங்க இருக்காங்கன்னா முதியோர் இல்லத்துல இருக்காங்க, எங்க இருக்குன்னு தெரியாது. அவருக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லையா, அதனால என்னது அவங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு தேடி எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அப்புறமேட்டு தெரிஞ்சிருக்கு. ஆக அவரா அவர் அக்கறையில வரல, அவருக்கு தேவைப்பட்டதுனால வந்தாரு, வந்து இந்த மாதிரி சொல்லி அதை சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருக்காங்க.
பேத்தியின் திருமணத்திற்காக தன் மூத்த மகனால் அழைத்துச் செல்லப்பட்ட அந்த பாட்டி திரும்பி வந்தாரா?
அடுத்து ஒரு தடவை ஒரு சன் பார்த்தோம். எப்படி இருக்காங்க உங்க அம்மா அப்படின்னு கேட்டோம். எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி எப்போ என்ன எப்போ இறந்தாங்கன்னா கூட்டிட்டு போய் 3 மாசத்துல இறந்துட்டாங்கன்னு வச்சு. பெரிய மகன் தான் கூட்டிட்டு போனாப்ல. அப்புறம் பார்த்தா இப்ப அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டா. சின்ன மகன் வந்து சொன்னார், என்னாச்சு அண்ணன் வீட்டுக்கு போனாரு, இங்க இருந்தாலும் ஏதோ இருந்திருக்கும், அங்க போய் என்னாச்சுன்னு தெரியல. நல்லா இருந்தவங்க எப்படி 3 மாசத்துல போய் இறந்தானா என்னன்னு தெரியல, அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில போயிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில போய் 3-4 நாள் கழிச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப உடம்பு முடியாம இருந்திருக்காங்க போல இறந்துட்டாங்கன்னா இது நியூஸ் தான் சின்ன மகன் வந்து சொன்னார்.
அந்த மூதாட்டியின் திடீர் மரணம் குறித்து அவரது இளைய மகனுக்கு மட்டுமல்ல இந்த முதியோர் இல்லவாசிகளுக்கும் பெரும் சந்தேகம் நிலவுகிறது. ஆனால் யாரும் அதை மேற்கொண்டு ஆராயப் போகவில்லை. காரணம், வயதான பெற்றோர்கள் அவர்களின் சொந்த பிள்ளைகளால் கொல்லப்படும் நிகழ்வுகள் தினசரி செய்தியாகிவிட்ட சூழலில் அந்த மூதாட்டியின் சந்தேக மரணம் மற்றும் ஒரு மறக்கப்பட்ட மரணமாகிவிட்டது. முதுமை என்பது வாழ்வின் இயல்பானதொரு வளர்ச்சி நிலை. ஆனால் முதுமை என்பது மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் வாழ்நிலை என்கிற கருத்துருவாக்கம் திணிக்கப்பட்டிருக்கும் தமிழ் சமூகத்தில் இப்படியான மறக்கப்பட்ட அல்லது மறக்கடிக்கப்பட்ட முதியோரின் சந்தேக மரணங்கள் ஏராளம். இந்த குறிப்பிட்ட முதியோர் இல்லம் அமைந்திருக்கும் மதுரை மற்றும் அருகிலிருக்கும் விருதுநகர் மாவட்டங்களில் நடக்கும் முதியோர் கொலைகளை தடுப்பதற்கான களப்பணி செய்து வரும் தொண்டு நிறுவன ஊழியர் முத்துப்பிள்ளை. அவர் கவனத்திற்கு வந்த எத்தனையோ முதியோர் கொலைகள் என்று சந்தேகிக்கப்படும் மரணங்களில் ஒரு சம்பவம் இது.
அந்த அம்மா அவங்களுக்கு 70 வயசு இருக்கும். ஆனால் அவங்க வந்து ரொம்ப முடியாமல் அவங்களாம் பழுதுன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பீரியட் வந்து அதிகமாக போய்கிட்டே இருந்துச்சு. போய்கிட்டே இருக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க மகன் வந்து கொண்டு ஒரு நாள் கொண்டு போனாங்க. கொண்டு போனப்போ கேன்சர் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப போய்கிட்டே இருக்கும் போது மாத வழக்கு மாதிரி இருக்கும். ஆனால் பீரியட் நின்றுச்சு. கேன்சரில் வந்து ரத்தப்பக்கம் போய்கிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கப்ப அப்போ அவங்க மருமகன் வந்து பார்க்க மாட்டேன்ட்டாங்க. 2 பையங்க 1 பொம்பளை பிள்ளை. ஆனால் பொம்பளை பிள்ளையும் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே வந்து அவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்தாலும் அவங்க வந்து பார்க்க முடியல. முடியாமல் போகட்டே மயன் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, இது நம்ம பொண்டாட்டியும் பார்க்க மாட்டேங்க, சாப்பாடும் கொடுக்க மாட்டேன்றாங்க, துணி இதெல்லாம் எதுவும் அலசி கொடுக்க மாட்டேன்றாங்க, இதுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி அவங்க நர்ஸுங்களவே கூப்பிட்டு அவங்க அப்படியே ஊசியை போட்டு கொன்றாங்க. அது எப்படி இறஞ்சுன்னு அவங்க மருமகிட்ட நாங்கள் விசாரிக்கிறப்ப எங்களால் இதெல்லாம் முடிக்கல, பார்க்க முடியல, ஒரே வீச்சமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மருமக வந்து சொல்லு. அப்போ சொல்கிற பார்த்தே நாங்கள் இதெல்லாம் அங்கே கண்டுக்கிட்டோம், இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி.
நர்ஸுங்க வந்து என்ன ஊசி போட்டாங்கன்னு ஏதாவது தெரியுமா?
மொத்தம் 3 ஊசி போட்டாங்க அந்த அம்மாவுக்கு. 3 ஊசி போட்டாங்க. ஆனால் எழுதி அவங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒருத்தவங்க அந்த அவங்களுக்கே ஒருத்தர் வேண்டியப்பட்டவங்க அவங்களே போய் வாங்கிட்டு வராங்க. அந்த நர்ஸுங்களே அவங்ககிட்ட பணம் இல்லாமல் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வராங்க. நர்ஸே வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து போட்டாங்க சார்.
இது வந்து அந்த ஊர்ல அந்த மகன்கள் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா?
அவங்க மகனுக்குலாம் தெரியாதுங்க சார். தெரியாம தான் சார் இது வந்தது. மருமகன் ஒவ்வொரு வீட்டில் வந்து மகனுக்கு தெரிஞ்சே அது நடக்குங்க சார்.
மகன்களுக்கு மட்டுமல்ல, இத்தகைய சந்தேக மரணங்கள் குறித்து ஒட்டுமொத்த ஊருக்கே தெரியும் என்கிறார் அதே தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த மற்றும் ஒரு களப்பணியாளர் ராசாத்தி.
எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி வெளியெல்லாம் யாரும் சொல்லி காமிச்சுக்கிற மாட்டாங்க. ஊரில் ஒரே கட்டுமானமாக இருந்துக்கிறாங்க. இப்பயுமே இன்னுமே கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் 10 நாள் படுத்துட்டாங்கன்னா அங்கங்கே ஒரு ஆஸ்பத்திரி தூக்கி காமிப்பா 1 நாள் 2 நாள் அதோட போட்டுருவாங்க. 10 நாள் கடந்துட்டாங்க சரின்னு இருந்து இது எதுக்காக போகுதே அப்படின்னு சொல்லி எங்கேயும் கீழூரில் எங்கேயும் மருந்து விற்குதுன்னு சொல்கிறாங்க. தென்னை மரத்து மாத்திரை என்னமே சொல்கிறாங்க சார். நான் பார்த்ததில்ல, அதை கொண்டு வந்து ஊற்றிடுவாங்க காலையிலே.
எப்படி?
டம்ளரில் அரைச்சி, அம்மியில் அரைச்சி டம்ளரில் கொடுக்குறாங்க கலக்கி. ஆனால் அது என்ன எப்படி கலராக இருக்குன்ட்டு நான் பார்த்ததில்ல. கொடுக்குறாங்க காலையில் கொடுத்தோமே சாயந்தரம் அடங்கிறது. அப்புறம் அதுக்கான ஏற்பாடு சீக்கிரம் செஞ்சிடறாங்க. அதை கொட்டடிக்கிறதுக்கு ஆளுகளுக்கு சொல்லி விட்றதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி படுத்தாலே அவங்க அது நின்று இனத்துக்கு இவங்க ஆக போகிறாங்க. ஒரு குப்பையில் ஒரு பொருள் எப்படி போடுறான், வேஸ்ட்டு தானே அப்படின்னு அதே மாதிரி நினைக்கிறாங்க பெரியவர்களை. நம்மளை பெற்றாங்களே வளர்த்தாங்களே இந்த மாதிரிலாம் யாருக்கும் யோசனை வரல.
சொத்துக்காக, பணத்துக்காக, பராமரிக்க முடியாமல் என்று பல பல காரணங்களுக்காக இத்தகைய முதியோர் படுகொலைகள் நடப்பதாக ஆய்வுகள் கூறினாலும், படுத்த படுக்கையாக கிடக்கும் முதியோர்கள்தான் பெருமளவில் இப்படி கொல்லப்படுகிறார்கள் என்கிறார் ராசாத்தி.
ரொம்ப படுத்தத்தை ஒரு மாதம் ரெண்டு மாதம் படுக்கிறாங்களே அவங்களத்தையும் காலி பண்ணிடுறாங்க.
அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒருத்த முதியவர்கள் படுத்துட்டாங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனைகளை அந்த குடும்பம் எதிர்கொள்ளுது? அவங்களால முடியலையா அவங்கள பராமரிக்கிறதுக்கு? என்ன பிரச்சனை வருது?
வந்து ஆம்பளை பையலாக இருந்தால் பார்க்க மருமக்க மருங்க பார்க்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை இருக்கவங்க பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் கவனிக்கிறாங்க. அது போக ஆம்பளையெல்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ரெண்டு மூணு மகன் இருந்துச்சுன்னா அவள் பார்த்துட்டுறேன் பார்த்துட்டு போகிறான், நானே பார்க்கணுமா அப்படின்ட்டு ஒரு போகிறாம வேற. அந்த மாதிரி மயம் மூணு மயம் நாலு மயம் இருந்தானாக்கா அவங்க கவனிக்கிறதே கிடையாது. அந்த அவங்கள பூரா மருமக தானே, நாணத்துக்கு பார்க்கணும் நாணத்துக்கு பார்க்கணும் அப்படி போட்டுருது, பார்க்குறது கிடையாது. அது வாடு கிடந்து அப்புறம் ஒரு மாதம் ஆயிடுச்சா அப்புறம் பூரா கூடி ஒன்று சேர்ந்துருவாங்க, வாங்கடா போவா என்னான்னு பார்த்து எடி பண்ணிருமுடான்னு சொல்லி பார்த்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஊற்றுறதுக்கு மருந்து ஊற்றுறதுக்கு. இன்னிருந்து ஒரு என்ன பண்ண பார்ப்பறாரு வேலையை முடிச்சிருவாங்க.
உங்களுக்கு தெரிஞ்சு சமீபத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கா?
எங்கள் ஊரில் நிறையா நடக்குது சார். மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கால் உடைஞ்சி போச்சு. அவங்களுக்கு ஒன்று ஆறு வயசு இருக்கும், நடக்கும்போது கால் உடைஞ்சி போச்சு. அப்படியே படுத்தவங்க தான் யாரும் தூக்கி போய் கவனிக்கவே இல்லை. ரெண்டே ரெண்டு மயம் மட்டும்தான், மகம் கிடையாது. எந்த ஆஸ்பத்திரிக்கும் தூக்கி போனதே கிடையாது. அப்படியே கிடந்து காலெல்லாம் புழு வச்சு போய் அப்புறம் அந்த பொம்பளையோ கேட்டுருச்சு அந்த மருந்து கொடுக்குறவளை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு போய் வாங்கிவாமா, நான் இருந்துன்னு புண்ணியம் இல்லை, எனக்கு வலி பிடுங்குது தாங்க முடியல, என்னால் இருக்க முடியலம்மா, நீ வாங்கியிருந்து எனக்கு கொடு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. அப்புறம் போய் வாங்கியிருந்து டம்ளரில் அரைச்சி அம்மியில் கொடுத்துட்டாங்க. அதான் மனசாக குடிச்சிருச்சு அந்த அம்மாவே குடிச்சிட்டு. அதெல்லாம் எவ்வளோ வத்துருச்சுட்டு பாருங்க. குடிச்சிட்டு காலையில் கொடுத்தாங்க, சாயந்தரம் நாலு மணியை போல் அவங்க செத்து போச்சு. அந்த மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க, இவங்கெல்லாம் வம்பா ஊத்துறவங்களும் நிறையா இருக்காங்க. கொடுத்துறது இந்த மாதிரி மருந்து உனக்கு நோயை குணப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னமே அவங்க குடிச்சிடுறாங்க. தெரியாதவங்க குடிச்சதுமே அவங்க அப்புறம் நாலு மணியை போல இறந்துடுறாங்க.
ஒரு பக்கம் தொடரும் முதியவர்களின் கொலைகள், அதற்கு சமாந்திரமாக முதியோர் தற்கொலைகளும் இந்த பகுதியில் அதிகம் நடக்கின்றன என்கிறார் மற்றொரு களப்பணியாளர் செல்வராணி.
மருமக குடும்ப தாங்க மாட்டாப்புல சுடுகாட்டிலே போய் மருந்து குடிச்சு யாருமே நீ தூக்கி அந்த சுடுகாட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சுடுகாட்டு கொட்டையிலே படுத்துக்கிட்டாரு. கரடிகளில் நடந்த சம்பவத்தை சொல்றேன் நான். தலையாரியா வாழ்ந்தவர், அவர் தலையாரியாகி ரிட்டையர்ட் ஆகி ஒரு மாதிரி வயசாக விட்டி மருமக பார்க்காம போட்டியும் போய் இனி எதுக்கு ஊருக்குள்ளேருந்து தூக்கிறது கூட அந்த வண்டி காசு இல்லைன்னு அடிச்சு மல்லு கட்டி சாவான்ல நம்ம சுடுகாட்டிலே படுத்துக்கிறோம்ட்டு படுத்துக்கிட்டார். மருந்து குடிச்சு இறந்துட்டார் சார். மருந்து குடிச்சு சுடுகாட்டிலே படுத்துக்கிட்டார். அந்த வேக வைக்கிற இடத்துல ஒரு தலையாரியா இருந்தவர் எத்தனை இடத்துக்கு போயிருப்பாரு, எவ்வளவு விவரங்கள் தெரிஞ்சிருக்கு அவருக்கு, அவருக்கே அந்த நிலமண்டா. அப்புறம் மற்றவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு எதை சார் யோசிக்க முடியும்? அவர் சாகும் போது 65-68 வயசு தான் சார்.
நடந்துகிட்டே
இருக்கு, ஆனா வெளியில தெரியாம நடந்துகிட்டு இருக்கு.
வெளி உலகுக்கு வேண்டுமானால் இவை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த ஊருக்கே தெரிந்துதான் இத்தகைய கொலைகள் நடக்கின்றன. அதுவும் ஒட்டுமொத்த ஊரும் ஒன்றாக கூடி இத்தகைய முதியோர் கொலைகளை செய்தும் இருக்கின்றன. அது குறித்து அடுத்த வாரம்.
நீங்கள் கேட்டது வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் மூன்றாம் பகுதி. தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன்.
அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஆப்கானிஸ்தானின் கிழக்கே வாலிபால் பந்தயம் ஒன்றில் நடந்திருக்கின்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 45 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். கேரளாவில் வாழ்ந்திருந்தவர்களான அருட்தந்தை சாவ்ரா, அருட் சகோதரி ஏவு பிரேசியம்மா ஆகியோரை கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப்பாண்டவர் பிரான்சிஸ் புனிதர்களாக பிரகடனம் செய்திருக்கின்றார். இந்தியாவில் அண்மையில் குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின்னர் உயிரிழந்த 15 பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட மருந்துகளில் நச்சு ரசாயனம் கலந்திருந்ததாக சுகாதார அமைச்சர் உறுதி செய்திருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.